ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 4:18-22 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுர் எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் அன்பு சகோதரரான அந்திரேயா. மீனவரான விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபுவும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, தாய் திருவையோடு சேர்ந்து நாம் இன்று எல்லோரும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அவரால் தூண்டப்பட்ட முதல் திருத்துதர் என்று கூட சொல்லலாம் அந்திரேயாவை. அவருடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித அந்திரேயாவுடைய நாம விழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் திருவழிபாட்டு ஆண்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விழா வந்து கொண்டேதான் இருக்கும். திருவருகை காலம் தொடங்கி முதல் நாளை இன்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு புனிதருடைய விழா, அதுவும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியினால். அவரால் அழைக்கப்பட்டு அவரோடு உண்டு உறங்கி அவர் சொல்வதை காதில் கேட்டு இதயத்தில் இருத்தி இறைவனுக்காக என் இன்னுயிரையும் கொடுக்க நான் தயார் என்று முன்வந்த ஒரு முக்கியமான ஒரு புனிதர் தான் அந்திரேயா. அவருடைய விழாவை இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன, பலவிதமான இயக்கங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே திடீரென்று ஒரே நாளில் தோன்றி பெரிதாக வந்தவை அல்ல. எல்லாமே சிறிது சிறிதாக வளர்ந்து பெரிய அமைப்பாக மாறிய ஒன்றுதான். ஆனால் ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய வளர்ச்சி எதன் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால், தொடக்கத்தில் அந்த அமைப்பிலோ இயக்கத்திலோ இருந்து பணி செய்தவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் ஒரு அமைப்பினுடைய, ஒரு இயக்கத்தினுடைய பிற்கால செயல்பாடு உறுதியானதாக இருக்கும். எப்படி ஒரு கட்டடம் கட்டுகிற பொழுது கட்டடத்திற்கு அடித்தளம் முக்கியமானதோ, அதே போல எல்லா அமைப்புகளுக்கும் இது பொருந்தும். ஆனால் பல அமைப்புகளை பார்த்திருக்கிறோம், தொடங்குகிற பொழுது பிரம்மாண்டமாக தொடங்குவார்கள். பயங்கரமாக ஒரு அறிவிப்புகள் கொடுத்து விளம்பரங்கள் படுத்தி மிக பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட அமைப்புகள் ஒன்றுலாம் போயிடும். இயக்கங்களும் அப்படித்தான், பெரிய அளவில் தொடக்கத்திலே ஆட்களை சேர்த்து அவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுத்து மிகப்பெரிய அளவில் தொடங்குவார்கள். சிறிது காலத்தில் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிற ஒரு சில இயக்கங்கள் மிகப்பெரிதாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1988 அப்போது நடிகர் திலகம் எம் சிவாஜி அவர்கள் புகழின் உச்சியில் இருந்த நேரம். எம்ஜிஆர் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பித்த உடனே அவரை சூழ்ந்திருக்கிற எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீங்களும் கட்சி ஆரம்பிங்கள், உங்களுடைய நடிப்புக்கு இந்த உலகமே மயங்குகிறது, நீங்கள் செவாலியர், உங்கள் நடிப்புக்கு யாருமே இணை இல்லை, உங்களுடைய பேச்சை கேட்க உங்களை பார்ப்பதற்கு மக்கள் வருவார்கள், கட்சி வலுவடையும் என்று சொன்ன உடனே மிக பிரமாண்டமாக 1988 தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை சிவாஜி கணேசன் ஆரம்பித்தார். எனக்கு வயசு 32, எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு 60 இருக்க எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி யாருன்னு. அவர் அப்படி கட்சி ஆரம்பிச்சார்ன்றது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட பல இயக்கங்கள் இல்லாமல் போனதற்கு காரணம், அவர்களுக்கு பின் வருகிறவர்கள் அதை சரியாக செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் இயேசு என்கிற ஒரு மனிதர் 2000 முன்னாடி இந்த பூமியில் வந்து யார் அப்படின்றதே தெரியாத சூழலில் வந்து கடவுளின் மகனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து கடவுள் கொடுத்த அந்த திட்டமாகி இறையாட்சி கனவை பற்றி சென்ற இடங்களில் எல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எல்லாவற்றிலும் இறையாட்சியினுடைய சாரத்தை சொல்லி கொண்டு வந்த அந்த மனிதர், ஒற்றை மனிதர். அவரால் இன்றைக்கு உலக மக்கள் தொகை என்று 200 என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1/3 மக்கள் தொகை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவும் அந்த கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட தொடக்க நாட்களில் அவரோடு இருந்த மற்ற சீடர்களும் செய்த பணிதான் முக்கியம் என்பதை இந்த நாளிலே உணர்வதற்காகத்தான் இந்த விழாவை மையமாக அந்திரேயாவுடைய வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்கிற உடனே நமக்குள்ள ஒரு பூரிப்பு வருகிறது, ஒரு பக்தி வருகிறது, பரவசம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக கடவுளாக பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டுகால கத்தோலிக்க பாரம்பரியத்தில் எத்தனை புத்தகங்கள் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார்கள், எத்தனை மறையுரைகள் நீங்களே கேட்டிருப்பீங்க, எவ்வளோ மறையுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளோ புதுமைகள், எவ்வளோ சாட்சியங்கள் இயேசுவை பற்றி சொன்ன பிறகுதான் இன்றைக்கு இயேசு என்ற உடனே எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வருகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்து 30 ஆண்டுகால தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது கண்டுக்கிறக்கே ஆள் இல்லைங்க, வரலாம் கண்டுக்கிறவே இல்லை யாருமே. அவருக்கு இன்றைக்கி வேணால் நம்ம இறைமகன் என்று சொல்லலாம், மீட்பர் என்று சொல்லலாம், என்னென்னவோ பேர் சொல்கிறோம், கடவுளின் மகன் என்கிறோம், மெஸ்ஸியா என்கிறோம். அன்னைக்கு அவர் கொடுத்த பேரெல்லாம் வெகு மட்டமான பேர், பெருந்தீனிக்காரன், போஜனப்பிரியன், பாவிகளின் நண்பன், அரசுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடியவன், இப்படியெல்லாம் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. பெத்தவளை மையப்படுத்தி இவன் மரியாவின் மகன் தானே, தச்சனின் பிள்ளை தானே என்றெல்லாம் பெயர் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த பெயர் அந்த காலத்தில் வழக்கத்தில் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தது தான். அந்திரேயாவும் அந்த பெயரை தான் கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் அந்திரேயாவை ஆண்டவர் முதல் முறையாக பெயர் சொல்லி என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என் ஆண்டவருக்காக நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் மனதிற்குள் இருந்த கடவுள் மீது கொண்டிருந்த பற்றுறுதி. பிரியமானவர்களே, அந்திரேயாவுடைய அழைப்பை பற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4 நற்செய்தியுமே அந்திரேயாவுடைய அழைப்பை பற்றி சொல்லுகிறது. குறிப்பாக யோவான் நற்செய்தி கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அந்திரேயா இயேசுடைய சீடராக இருப்பதற்கு முன்பாக அவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் தான் திருமுழுக்கு பெறுகிறார். ஒரு முறை இயேசு ஆண்டவர் அந்த பக்கமாக நடந்து போகிற பொழுது திருமுழுக்கு யோவான் இயேசு ஆண்டவரை கை காமித்து இப்படி சொல்வார், இதோ கடவுளின் நாட்டுக்குட்டி, பாவத்தை போக்குகின்ற பலியின் ஆடு என்று இயேசு ஆண்டவரை பார்த்து கரம் நீட்டி சொன்ன உடனே அந்திரேயாவும் அவரோடு இன்னொருவருமாக சேர்ந்து அவர் பின்பாக செல்கிறார்கள், இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இயேசுவை பார்த்து அந்திரேயா கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறீர், நீர் எங்கே இருக்கிறீர்? இயேசு அழகான ஒரு பதில் சொன்னார், வந்து பாரு, வந்து பாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த அந்திரேயாவுடைய விழாவில் தருகிற அழைப்பும் இதுதான். அந்திரேயாவுடைய வாழ்க்கை மிக கொடுமையாகத்தான் முடிந்தது. ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு அவர் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக கிரீஸ் தேசத்திற்கு போகிறார். அந்த கிரீஸ் நாட்டுக்கு போகிற பொழுது அப்போது அதுவும் வந்து ரோமையுடைய ஆளுமைக்கு கீழ் உள்ள ஒரு நாடாக இருக்கிறது. அங்கு இருக்கிற ஒரு அருமையான பகுதி பத்ராஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஆளுநர் ரசியூஸ் என்கிற அந்த ஆளுநனுடைய மனைவி மேக்சிமில்லா, அவள் அந்திரேயாவுடைய வார்த்தையினால் கடவுளால் தொடப்படுகிறார். இந்த செய்தியை அந்த ஆளுநருக்கு தெரிந்த பிறகு அவர் ஆண்டவரை மறுதளிக்கும்படி அந்திரேயாவை கேட்டுக்கொள்கிறார். அந்திரேயா ஒத்துக்கொள்வதாகவே இல்லை, இல்லை என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கிறார். உடனே அந்திரேயாவை ஒரு சிலுவை போல பெருக்கல் அடையாளத்தில் 2 கம்புகளை வைத்து அவரை கைகளையும் கால்களையும் விரித்து அவரை அப்படியே சிலுவையிலே கட்டி வைக்கிறார்கள். கட்டி வைத்த பிறகு 3 நாட்கள் அவர் உயிர் அப்படியே இருக்கிறது. வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த சிலுவை வேதனையிலும் கூட, அந்த பெருக்கல் வடிவில் கட்டி வைக்கப்பட்டு உடல் கிழிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட அவர் ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டே இருந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. இறுதியாக அவர் இறந்தார் என்பதும் அவருடைய வரலாறு. சரி, வரலாறு பெரும்பாலும் தெரிந்து கொள்வதில் அறிவுக்குத்தான் வேலை இருக்கிறது. அதை எப்படி ஆத்மாத்தமான விலையை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அதனுடைய மகிமையே இருக்கிறது. சரி, இந்த அந்திரேயா எந்தெந்த இடத்துலலாம் பைபிளில் வர்றார் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் விவிலியத்தோடு பயணிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது முதல் கருத்தாக வருகிறது. இரண்டாவது, அவர் எங்கு வருகிறார் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவை பரிமாறி கொடுத்த ஒரு நிகழ்வு. 5000 பேருக்கு உணவை பரிமாறி கொடுக்கிற பொழுது அந்த சிறுவனிடம் மீன் இருக்கிறது என்கிற செய்தியை இயேசு ஆண்டவரிடம் போய் அறிவித்தவர் யார் என்று சொன்னால் அந்திரேயா தான் முதல் முறையாக அறிவிக்கிறார். அதே போல இயேசு ஆண்டவரை பார்க்க கிரேக்க இனத்து மக்கள் வருகிற பொழுது அந்த கிரேக்கத்து மக்கள் கிரேக்க மொழி பேசக்கூடியவர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இயேசு ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்த்ததும் இதை அந்திரேயா தான் கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போல தானும் தன்னுடைய நண்பருமாக சேர்ந்து இயேசுவை நீ எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிற பொழுது வந்து பாரும் என்று சொல்லி வந்து பாரும் இருந்து தங்கிய அனுபவத்தை பெற்ற பிறகு அந்த செய்தியை தன்னுடைய உடன் சகோதரர் சீமோன் பேதுருவிடம் போய் சொன்னவரும் இவர்தான். மொத்தத்திலேயே பார்க்கிற பொழுது அந்திரேயாவுடைய வேலையை அறிவிக்கிற வேலை தான். நான் ஆண்டவரை கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்று தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வரை அந்திரேயாவுடைய கல்லறையில் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தில் எப்போது மக்கள் குறைவாக உணவு உண்ண வருகிறார்களோ அந்த பகுதியில் மழை பெய்வதில்லை என்ற ஐதீகம் இன்று வரை அவர்களுக்குள் இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் நம் எல்லோருக்குமே வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பணிக்கு நம் எல்லாரையுமே அழைக்கிறார். நம்ம எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது இறையாட்சி பற்றிய தன்னுடைய தத்துவத்தை, தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய விழுமியங்களை சென்ற இடங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். தொடக்கத்தில் கூட்டம் ஓஹோ என்று தான் வந்துச்சு, ஏன்னா வித்தியாசமா பேசுறாரு இவர் என்று எல்லாரும் பார்த்தாங்க. அதுவரை குரு என்பவர் ஒரு இடத்தில் இருப்பார், சீடர்கள் தான் போய் குருவிடம் படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு வழிமுறையை ஆண்டவர் முழுவதுமாக உடைத்து தெரிந்துவிட்டு சீடர்களை தேடுகின்ற குருவாக அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என்ன இந்த மனிதனுடைய வேலைப்பாடுகள் வித்தியாசப்படுகிறதே, நடைமுறை வித்தியாசப்படுகிறது என்று இயேசுவை தேடி போகிற பொழுது அவர் பலவிதமான போதனைகளை சொல்லுகிறார். போதனையால் பலரும் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒன்று, ஆண்டவருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்பற்றி வந்தது. இரண்டாவது, அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி வந்தது. ஒரு சில கூட்டம் அவர் இறையாட்சி இறையாட்சி என்று எந்த நேரமும் ஒரு ஆட்சியை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அது ஒரு பயங்கரமான ஆட்சியாக இருக்குமோ, ரோமை ஆட்சிக்கு நிகரான ஒரு ஆட்சியாக அல்லது ரோமை ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சியாக வருமோ என்று சொல்லி இயேசுவோடு தொடர்பு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு நாளைக்கு இவர் அரியணையில் வருகிற பொழுது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், நமக்கு ஏதாவது வழிபிறக்கும், வாழ்வு சிறக்கும் என்று சேர்ந்தவர்களும் கூட்டம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவுக்கு அன்றைக்கு சீடர்களாக இருந்தார்கள் என்பது விவிலியம் சொல்லுகிறது. அப்புறம் எப்படி இந்த 1000 வந்து 12 போச்சு? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லைங்களா. இந்த கேள்விக்கான விளக்கம் எங்க இருக்கிறது சொன்னால், யோவான் செய்தியிலே இருக்கிறது. அவருடைய போதனை சற்று வித்தியாசப்படுகிறது. நானே வாரி நின்று இறங்கி வந்த உழவு, என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அது இந்த உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். யூத மதத்தை பொறுத்தளவில் மனிதனுடைய கறியை உண்பது நம்முடைய கலாச்சாரத்தில் அது இல்லை, கேனிபல்ஸ் என்று சொல்வார்கள். அது வந்து முற்றிலுமாக பாவத்துக்குரிய ஒரு காரியம். இவர் என்ன, நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம், இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சதையை உண்ணுங்கள் சொல்கிறாரு என்று சொல்லி ஒரு பெருவாரியான கூட்டம் அவரை விட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம். அந்த பிரிந்து போன கூட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 தான் கடைசியாக 12 பேர் இருக்கும்போது தான் இசாண்டவர்களை பார்த்து கேட்பார், நீங்களும் என்னை விட்டு போக போறீர்களா அப்படின்னு கேட்குற பொழுது தான் அந்திரேயாவுடைய உடன் பிறந்த சகோதரர் பேதுரு சொல்வார், ஆண்டவரே நாங்கள் எங்கு செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு என்று சொல்லி அவரோடு இருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் மற்றவர்களெல்லாம், மற்ற சமூகத்தவர்கள் எல்லாருமே இயேசுவை பார்த்த விதம் வேறு, கடைசி வரை இயேசுவோடு இருந்த இந்த 12 சீடர்களும் இயேசுவை பார்த்த விதம் வேறு. அவர்கள் எப்படி இயேசுவை பார்த்தார்கள் என்றால், அதைத்தான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவர் பார்த்தது போல தான் நாம் எல்லோருமே இயேசு ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? 12 சீடர்களும் பிலிப்பியர்களே திருமுகம் 2:8 வாசிக்கிறோம் அல்லவா, கடவுள் நிலையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய அந்த தலத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் மனிதனாய் இந்த மண்ணில் பிறந்து பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அதுவும் சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு பாவ கரையற்ற ஒரு மனிதனாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த ஒரு வார்த்தை வெகுவாக சிலர்களை பாதிக்கிறது. அதே போல யோவான் செய்தி 1 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 1:36 அந்த யோவான் சொன்ன வார்த்தை, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இது பாவத்தை போக்குகின்ற ஆட்டுக்குட்டி, அது அவருடைய மனதை ஆழமாக தொடுகிறது. அதையும் கடந்து அவரோடு இருந்த காலத்தில் அவர் மன்னிப்பவராக, எல்லோரிடமும் உறவு பாராட்டக்கூடியவராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராக, தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளாத ஒரு மனிதனாக தன்னை அவர் வெளிப்படுத்த இந்த காரியங்கள் தான் இயேசு ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியை சீடர்களுக்கு மிகுதிப்படுத்தது. அன்புக்குரியவர்களே, அடிப்படையில் இந்த நாளினுடைய முக்கிய நோக்கம் எதுவென்று சொன்னால், நாம் பயன்படுத்துகிற வார்த்தை அடுத்தவரை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இறைமக்களை, இன்றைக்கு ஆன்மீகம் என்கிற போர்வையில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. லூக்கான செய்தி 9 அதிகாரத்தில் 57-62 வரையுள்ள இந்த வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் கொடுக்கிற அழைப்புக்கு மனிதர்கள் எப்படியெல்லாம் மறுப்பு சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனை பார்த்து அழைப்பார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்வான், நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு பிறகு வந்து நான் உன்னை பின்பற்றுகிறேன். பாண்டவர் சொல்வார், இறந்தோர் அடக்கம் செய்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள், நீ வா, நீ வந்து இறையாட்சி அறிவி அப்படின்வார். இன்னொருத்தனை பார்த்து கேட்பார், நீ வந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற பொழுது நான் போய் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், கலப்பையில் கையை வச்சு திரும்பி பார்க்கக்கூடாது, நீ இறையாட்சி அறிவிப்பதற்கு நீ எனக்கு தேவை என்கிற அந்த செய்தியும் சொல்லுகிறார். இவர்கள் இருவரும் அழைப்பை மறுதளிக்கிறார்கள். அந்திரேயா போன்றவர்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். என் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே, இன்றைக்கு அழைத்தல் வாழ்வு உண்மையிலேயே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அந்திரேயா போன்ற எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ வேதசாட்சிகள் சிந்தி கட்டிய இந்த திருச்சபை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆட்டம் காணுகிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்றைக்கு நான் ஒரு இறையழைத்தல் ஊக்குநராக எங்கள் மறை மாவட்டத்தில் பணி செய்கிற ஒகேஷன் ப்ரொமோட்டராக இருக்கிறேன். இங்கே பல இடங்களுக்கு போகிற பொழுது நான் பசங்களை சாமியார் படிங்கிறா அப்படின்னு சொல்வது உண்டு. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் மிக அருமையாக வாசகம். அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவிக்கப்படாத போது எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாத பொழுது எப்படி நம்பிக்கை கொள்வார்கள், நம்பிக்கை கொள்ளாத பொழுது அவர்கள் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்கள், இந்த கேள்வியெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கி உலக அளவில் இறைவார்த்தை அறிவிப்பதற்கான ஒரு பஞ்சம் இருக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பதற்கான பஞ்சம் இருக்கிறது. நான் இந்த பணிக்கெல்லாம் செல்கிற பொழுது ஒரு சில பெற்றோரெல்லாம் பார்த்துக்க, இப்போ உங்கள் பிள்ளைலாம் சாமியாருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய தானே, 4 பிள்ளை வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி சாமி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்வாங்க. எந்த சபைக்கு சாமி நீங்கள் அனுப்புறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்வேன், எங்கள் மறைமாரத்தில் வந்து சேர வேண்டிதானே அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவாங்க, நல்ல வெளிநாட்டு சபையாக பார்த்து அனுப்புங்க சாமி அப்படின்றாங்க. திருச்சபை என்பது பெரும்பாலும் நம்முடைய உயர்ந்து நிற்கிற கோபுரங்களையும் அல்லது கட்டிட வடிவமைப்புகளையும் நம் கையில் இருக்கிற பணத்தையும் பேங்க்கில் இருக்கிற வைப்பு நிதியையும் வைத்துத்தான் இன்றைக்கு திருச்சபை பல நேரங்களில் மதிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகிற இளம் சமுதாயத்திடம் அந்த அழைப்பை குறித்த ஒரு நோக்கமோ அழைத்தலில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டுங்கிற எண்ணம் மிகவே குறைந்து போய்விட்டது என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார்? மார்க்கனர் செய்தி 3வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனம் அழகாக சொல்கிறது, தம்மோடு இருக்கவும். முதல் செய்தி தம்மோடு இருக்கவும், 2வது நற்செய்தியை பறைசாற்றவும், 3வது பேய்களை ஓட்டவும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் இன்றைக்கு அழைத்தல் வாழ்க்கையில் பெரும்பாலான பேர் உள்வருவதில்லை என்று சொன்னால், அழைத்தல் என்கிற வாழ்த்துக்கு இணையாக இழத்தல் என்பது இருக்கும். அழைத்தல் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இழைத்தல் கட்டாயம் இருக்கும். பலரும் பல காரியங்கள் இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்திரேயாவும் அவருடைய சகோதரரான பேதுருவும் கூட தன்னுடைய வலைகளை இழந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவருக்காக இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போல சக்கேயு ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகு, என் கீழே இறங்கி வா, என்னை பின்பற்றி வா என்று அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சொன்ன உடனே தன்னிடம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் ஏற்று பொழைச்சிருந்தனா, ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு 4 கூட கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு குணம் வருகிறது. பவுலடியா ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகு கமாலியலிடமிருந்து கற்றுக்கொண்ட அறிவு அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. படைவீரனாக பயிற்சி பெற்றிருக்கிறார், அது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆலோனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது, அதெல்லாம் ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஆண்டவரை கண்டுகொண்டவுடன் அவருடைய மனதில் பட்ட முதல் செய்தி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். அவரும் தன்னை இழுத்தார். எல்லாற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியா ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு, அழைத்தல் என்பது ஆண்டவருடைய அழைத்தல் என்பது தன்னுடைய மகனுக்கு அன்னையாக இருப்பது ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பை பெற்றவுடனே அன்னை மரியாள் 2 காரியத்தை இழந்தால், ஒன்று அவளுடைய கன்னிமை, 2வது அவருடைய தாய்மை. இந்த ரெண்டையுமே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு அன்னை மரியாள் இழப்பதற்கு தயாரானார். இன்றைக்கு நாம் எத்தனையோ புனிதர்களை நம்முடைய நாமத்தினுடைய வைத்திருக்கிறோம். எத்தனையோ புனிதர்கள், நமக்கு பிடித்தமான புனிதர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு திடீரென்று திருச்சபை அவர்களை எல்லாம் புனிதராக மாற்றிவிடவில்லை. அவர்களெல்லாம் புனித நிலைக்கு அழைக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காரியம் இருந்தால் அதற்கு வசதியாக இருந்திருக்கும், அந்த காரியத்தை கடவுளுக்காக எழுந்திருப்பார்கள். இழத்தலில் தான் அழைத்தல் இருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படுகிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபை பல நிலைகளில் தடுமாற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறது. காரணம், நம்பிக்கையில் ஆளப்படாத கிறிஸ்தவர்களாக நாம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பாப்புலர் டிவோஷன், வெளிப்படையான அடையாளங்களுக்கான கிறிஸ்தவர்களாக பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. சிறப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு பலருக்கும் இறைவனுடைய அந்த பற்றுறுதியிலே ஒரு விதமான தொய்வு நிலை இருக்கிறது. அழைத்தலை புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. நாளைய திருச்சபை நம்மை நம்பிதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அழைத்தலின் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புனிதர் என்று சொன்னால், எனக்கு இஞ்ஞாசியாரை ரொம்ப பிடிக்கும். ஏனென்று சொன்னால், அவர் ஒரு படைவீரனாக இருந்து ஒரு சபையை ஆரம்பித்து புனிதராக மாறினார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இஞ்ஞாசியார் சபையை ஆரம்பித்த புதுசில் அவரிடம் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்கள், இந்தியாவுக்கு நீங்கள் 2 குருக்களை அனுப்பி வச்சு அங்கே மறைபரப்பு பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இஞ்ஞாசியார் வேறு 2 குருக்களை தான் நியமித்து வச்சுருந்தார். இஞ்ஞாசியாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னா அது சவேரியார் தான். திடீர்னு யாரை குறித்து வச்சிருந்தாரோ அவரால் போக முடியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. போப்பாண்டவர் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் அனுப்பணும், சீக்கிரம் அனுப்புங்க, கப்பல் கிளம்ப போகுது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு எப்படி சவேரியார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் சவேரியார் தான், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் எப்படி இழக்கிறது, அவர் போயிடுவாருன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த காலத்துலலாம் மிஷினரியாக ஒரு இடம் வந்துட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி வேணால் வெளிநாட்டில் பணி செய்கிற சாமியார்கள் காலையில் ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா மதியம் போய் இறங்கிறாங்க, எந்த நாட்டுக்கு போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. அந்த காலத்தில் அந்த வசதிகள்லாம் இல்லை. ஏன் சார் எவ்வளோ போராடிப்பார் என்னுடைய நண்பன், எனக்கு அழைத்தலை கொடுத்த நண்பன், அவன் இன்னைக்கு பணி செய்ய போகிறான், காலத்துக்கு நான் அவனை பார்க்கவே முடியாது, அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்திருக்கும். தயக்கத்தோடு கேட்குறார் சவேரியார்கிட்ட போய், இங்கே சார் கேட்குறாரு, இந்த போல் இந்தியாவுக்கு பணி செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்குற பொழுது, சபையினுடைய தலைவர் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது எங்கு சேர்ந்தாலும் பணி பணிதானே, இது கடவுளுக்கான பணிதானே என்று சொல்லி சவேரியார் உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்றதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது. என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடுகிற இன்று நம் எல்லோருக்கு முன்பாக சொல்லப்படுகிற ஒரு கேள்வி இதுதான், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருங்கள். எனக்கு வந்து மைக்கு வேணும், எனக்கு முன்னாடி 10 பேர் இருந்தால் தான் என்னால் பேச முடியும், அல்லது நான் ஜாமியாராக இருந்தால் தான், இல்லை நான் சிஸ்டராக இருந்தால் நான் இறை வார்த்தை சொல்ல முடியும் அப்படின்னா இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில், நீங்கள் வாழுகிற இடத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியம் உள்ள ஒரு செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் அதை விட சிறந்த மறைபரப்பு பணி எதுவுமே இல்லை, அதை விட ஒரு சிறந்த நற்செய்தி பணி எதுவுமே இல்லை. நீங்களும் அப்போஸ்தல வாழ்க்கை வாழ முடியும், எல்லாருமே இணைந்து செயலிடுகிற பொழுது இந்த திருச்சபை இன்னும் ஆளப்படும், அதிகப்படும். ஆமென்.